Father, we come to you. Be present in our midst, Lord Jesus. You are the head. You are the one who is building the church. We don't want to have high thoughts about ourselves. We want to know our position in the body of Christ. And we pray that you will prepare us, Lord, and help us for all that lies ahead in this country in the days to come, things which we can't see right now, but which you know clearly. Prepare us for that. Thank you. You'll do more than we can ask or think. We believe. Thank you, Father. In Jesus' name. Amen. So, I want to read a verse, first of all, in 2 Corinthians and chapter 3. And there's an expression here that we are, verse 6, God has made us adequate as servants of a new covenant. Not of the letter, but of the Spirit. For the letter kills, but the Spirit gives life. That's a verse which is good for us to keep before us always. Because that is so different from what every servant of God was up to the time of Pentecost. What does it mean to be a servant of the new covenant? The fundamental thing is what it says in the rest of that verse, not of the letter, but of the Spirit. You know, we all know that there are certain lusts in our flesh, the tendencies to go in a certain direction. Where we recognize a danger, we can be careful there and fight it. The most dangerous areas are the areas we don't recognize. For example, we recognize the area of sex is a very major area, then we are safe. And in the same way, we recognize the love of money as a very big area. And so, there also, we hear a lot in the church and we can be careful. Now, one of the areas where we have to be very, just as much careful, but perhaps we are not so careful, is this.
ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பகுதி இந்த பகுதி தான்.
And that is the area of living according to the letter and not according to the spirit.
அது எந்த பகுதி என்றால் எழுத்துக்குரியதாய் எழுத்தின்படி வாழ்வதாகவும் ஆவியின்படி வாழாமல் ஒரு வாழ்க்கை.
That is just as strong a tendency in us as the pull towards sex and money.
எப்படி ஒரு செக்ஸ் மூலமாகவும் பண ஆசை மூலமாகவும் ஒரு மனிதன் இழுக்கப்படுகிறானோ அதே அளவுக்கு வலுவாக இந்த உந்துதலினாலும் நாம் இழுக்கப்படுகிறோம்.
And it's more dangerous because we don't recognize it as a danger.
இது ஒரு அபாயம் என்றே நாம் அறியாதபடினாலே அது இன்னும் அதிகமான ஒரு அபாயமாய் அது மாறுகிறது.
I believe that we really need to ask God to give us light on where we are living according to the letter.
ஆண்டவரே எங்கெல்லாம் நாங்கள் எழுத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதியிலே எங்களுக்கு வெளிச்சத்தை தாரும் என்று உண்மையாலுமே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Why?
ஏன்?
Because it says in the same verse, the letter kills.
அதே வசனத்திலே பார்க்கிறோம் ஏனென்றால் எழுத்து கொல்லுகிறது.
The reason for a lot of spiritual death is not sexual sin or love of money, but living according to the letter.
அநேக ஆவிக்குரிய மரணங்களுக்கு காரணம் ஒரு பாலியல் பாவத்திலே அல்லது பணாசிலே இருப்பதனால அல்ல, ஆனால் எழுத்தின்படி வாழ்வதனாலேயே அநேக ஆவிக்குரிய மரணங்கள் நேர்ந்திருக்கிறது.
Now, I don't think any of us will live in open sexual sin.
நாம் யாருமே வெளியரங்கமாய் ஒரு பாலியல் பாவத்திலே வாழ்வோம் என்று நான் நினைக்கவில்லை.
I don't know how many of you are faithful in the area of sexual sin with your eyes and your thoughts.
உங்களுடைய கண்களிலேயும் உங்களுடைய சிந்தையிலேயும் உள்ள பாலியல் வாழ்க்கையிலேயும் உங்களுடைய எத்தனை பேர் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது.
If you are not, I want to warn you, you are in great danger.
அப்படி நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பெரிய அபாயத்தில் இருக்கிறீர்கள். நான் உங்களை எச்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது.
I don't know how many of you are careful to be free from the love of money.
பணத்திலிருந்து எவ்வளவு பேர் விடுதலையா இருக்க வேண்டும் என்று ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை.
If you are not, I just want to say you are in great danger.
நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும்.
But when it comes to the living according to the letter, I think we are all in danger all the time.
ஆனால் எழுத்தின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று வரும்பொழுது நான் நினைக்கிறது என்னவென்றால் நாம் எல்லாருமே அந்த அபாயத்திலே இருக்கிறோம்.
We are in danger because we are eager to obey the word of God.
நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உற்சாகமுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே தான் நாம் அந்த அபாயத்தில் இருக்கிறோம்.
The people who are not careful to obey God's word, they're not so much in danger.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்றதானே அக்கறையற்றவர்களுக்கு அவ்வளவு அபாயம் இல்லை.
It's the ones who are very careful obey God's word who are in this danger.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்று அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கு தான் இந்த அபாயம் இருக்கிறது.
And so we need to understand what it means to live according to the letter.
அவ எழுத்தின்படி வாழ்வது என்றால் என்ன என்பதை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
It means to understand certain principles as we come to the meetings and hear how we are supposed to live.
நாம் கூட்டங்களுக்கு அதிகமாக வரும்பொழுது எப்படி வாழ வேண்டும், என்ன அடிப்படை தத்துவங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம்.
What we are supposed to do,
நாம் என்ன செய்ய வேண்டும்,
we're supposed to pray, we're supposed to fast, we're supposed to read the Bible,
எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும்.
And we do all these things.
இவைகளெல்லாம் நாம் செய்கிறோம்.
And the whole thing may be according to the letter.
முழு காரியங்களுமே எழுத்தின்படியாய் நாம் செய்துவிட முடியும்.
And prayer, which is supposed to bring life, brings death because according to the letter.
இப்பொழுது ஜபமே ஒரு ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜபமே எழுத்தின்படி செய்கிறபடினாலே அது மரணத்தை கொண்டு வருகிறது.
Reading God's word supposed to bring us life but brings death.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது என்கிற காரியம் ஜீவனை கொண்டு வர வேண்டும், ஆனால் அது மரணத்தை கொண்டு வருகிறது.
And fasting can be dead thing.
உபவாசிக்கிறதே ஒரு செத்தை செய்தியாய் மாறிவிட முடியும்.
And the meetings which are supposed to bring life are dead.
ஜீவனை கொண்டு வருகிற கூட்டங்களே மரணத்தை கொண்டு வர முடியும்.
How are the meetings in our local church?
நம்முடைய தல சபைகளிலே நம்முடைய கூட்டங்கள் எப்படி இருக்கிறது?
Are they alive or dead?
ஜீவனுள்ளதா இருக்கிறதா அல்லது மரித்து போனதா இருக்கிறதா?
when we find that they are dead, we can try and do what a lot of Pentecostals and charismatics do, try and whip up people's emotions and sing a lot of jumpy choruses and think that we can bring life like that. Or we can raise our voice and shout and bang the table and all these type of preacher's techniques to try and bring life.
அநேக பிரசங்கியார்கள் கையாளுகிற உத்திகளை போல நாம் சத்தத்தை உயர்த்தி பேசுவதும் மேஜையை தட்டி பேசுவதும் அதிகாரத்தோடு பேசுவதை போல நாம் பேசி இப்படி நாம் ஜீவனை கொண்டு வர முயற்சிக்கலாம்.
All these things only show that we are not new covenant servants of the Spirit.
இதெல்லாம் நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அல்ல என்பதைத்தான் விளக்குகிறது.
That we don't have a clue about what it means to be a servant of the Spirit.
ஆவிக்குரிய ஊழியக்காரர்களா இருப்பதற்கு ஒரு சிறு ஒரு ஐடியா ஒரு கருத்து கூட நமக்கு கிடைக்கவில்லை.
See, the Holy Spirit is never pictured in the Bible like a lion or an eagle.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு கழுகை போலவோ அல்லது சிங்கத்தை போலவோ சொல்லப்படவில்லை வேதத்திலே.
He is pictured like a dove.
அவர் புறாவை போலத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்.
And very gentle.
மிகவும் சாதுவானவர்.
He doesn't say don't make the Spirit angry. It says don't grieve the Holy Spirit. See, there's a difference between making somebody angry and making somebody sad. You can't make a lion sad. You make a lion angry. The Holy Spirit, it says don't make him sad. All these verses of the Holy Spirit picture him as a very, he's called a comforter, very gentle.
அவர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் சாதுவானவர்.
And he doesn't put pressure on people.
அவர் ஒருக்காலும் ஜனங்கள் மீது ஒரு அழுத்தத்தை திணிப்பதில்லை.
Lion is not gentle.
சிங்கம் சாதுவான ஒரு மிருகம் அல்ல.
Holy Spirit is very gentle.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சாதுவானவர்.
Root of the Spirit is gentleness.
ஆவிக்குரிய கனிகள் சாந்தம்.
And it's not by noise and shouting and emotional working up that we're going to bring life.
நாம் சத்தத்தினாலையும் உணர்ச்சி வசப்படுவதனாலையும் பரவசம் அடைவதனாலையும் நாம் ஜீவனை கொண்டு வரப்போவதில்லை.
There may be times when you do that.
சில சமயங்களில் நாம் செய்கிறோம்.
We read that on the last day of the feast in John chapter 7, Jesus raised his voice and shouted. But he wasn't speaking like that all the time. Sometimes he did that. And most of the time he was very gentle. His words were not, did not go home to people's hearts by any of these emotional tricks of speakers.
See,
we may have heard politicians so much that we can unconsciously try to imitate the way they speak.
அநேக அரசியல்வாதிகள் பேசுகிறத நாம் கேட்டிருக்கிறது போல கேட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் நம்மை அறியாமலேயே அவருடைய பாணியை கையாண்டு விட முடியும்.
Are you following Jesus or the political speakers?
நீங்க இயேசுவை பின்பற்றுகிறீர்களா அல்லது அரசியல்வாதிகளை பின்பற்ற?
Jesus was a servant of the Spirit.
இயேசு ஆவியின்படி இருக்கிறதான ஊழியக்காரரா இருந்தார்.
And to be a servant of the Spirit, we have to first of all be one who is a worshipper.
ஆவிக்குரிய ஆவியின்படி உள்ள ஊழியக்காரனாய் நாம் இருக்க வேண்டும். முதலாவது நாம் ஆராதிக்கிறவனாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
That means God is more important to us than the people.
ஜனங்களை சட்டம் தேவன் மிக முக்கியமானவர் இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள்.
Everything we do, we think of God.
நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனையே நாம் எண்ணி செய்கிறோம்.
We speak in the meeting, we're thinking of the Lord, not of the people first.
கூட்டத்தில் பேசும்பொழுது நாம் தேவனை தான் முதலாவது எண்ணி நினைத்து நாம் பேசுகிற மொழியை ஜனங்களை நாம் மனதில் நினைத்து.
I mentioned that the other day about the sons of Zadok from Ezekiel 44.
எசேக்கியேல் 44 அதிகாரத்தில் நான் குறிப்பிட்டது போல சாதோக்கின் புத்திரர் என்று பார்த்தோம்.
They were people who ministered to the Lord first.
அவர்கள் முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்வர்களாக இருந்தார்.
They lived before God.
அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களாக இருந்தார்.
When Elijah came before Ahab, he said, "As the Lord God lives, before whom I stand."
எலியா ஆகாமுக்கு முன்பாக வரும்பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா என்ன சொன்னார்?
His authority, Elijah's authority, did not come from yelling or screaming at Ahab.
அவனுக்கு இருக்கிற அதிகாரம் ஆகாபி போட்டு சத்தம் போட்டு பெற்றி பேசி சத்தம் போட்டு அதன் மூலமா வந்தாங்க.
Even in on the Mount Carmel, he didn't have to yell and shout.
கர்மேல் பர்வதத்திலே இருக்கும்பொழுது கூட அவன் உரத்த சத்தம் போட்டு கத்த தேவையில்லாத இருந்தது.
The prophets of Baal yelled and screamed.
பாகாலை தீர்க்கதரிசி உரத்த சத்தமாய் கத்தினார்.
He jumped and they did so many things.
அவர்கள் குதித்தார்கள், அது செய்தார்கள், இதை செய்தார்கள், எவ்வளவு காரியங்கள்
செய்தார்கள். Elijah had a quiet dignity about him.
ஆனால் எலியா மரியத்தில் உள்ளவனாய் அவன் இருந்தான்.
His words went home to people's hearts like a sharp sword.
ஒரு குருமையான பட்டயத்தை போல அவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக தைத்தது.
How?
எப்படி?
Because he lived before God's face.
அவன் தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே எப்பொழுதும் வாழ்ந்தான்.
That is the secret, the first secret of being a new covenant servant.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருப்பதற்கு இதுதான் முதல் ரகசியம்.
We have to live before God's face.
நாம் தேவன் முன்பாகவே எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
We mustn't think of preaching first. We must think of living before God's face and worshiping him.
முதலாவது நாம் பிரசங்கம் எப்படி பிரசங்கிப்போம் என்பதை குறித்து நாம் என்ன கூடாது, ஆனால் எப்படி நாம் தேவன் முன்பாக வாழ முடியும் என்பதை குறித்து என்ன வேண்டும்?
Personal devotion to Jesus Christ must be primary and fundamental in our lives.
தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ளதான ஒரு தூய தியானம் உள்ள பக்தியுள்ள வாழ்க்கை தான் அடுத்த வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை.
And our life can be so busy that we have no time for that type of personal devotion to Christ.
அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தனிப்பட்ட தியான பக்தியுள்ள வாழ்க்கைக்கு நேரம் இல்லாதபடி நாம் பல காரியங்களை செய்வதிலே தவித்து போயிருக்கலாம்.
And then whatever we may preach, it will be just dead.
அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் எதை பிரசங்கித்தாலும் அது மரித்து போனதா இருக்கும்.
All our service will be dead.
நம்முடைய ஊழியங்கள் எல்லாமே, பணிகள் எல்லாமே செத்து போனதா இருக்கும்.
So we must develop our personal devotion to Jesus Christ.
ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ள ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை நாம் அதை.
And then as we live before him and we're devoted to him, he will do a work in us to balance out the imbalanced areas of our life.
அப்படி நாம் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனியாக பக்தியுள்ள வாழ்க்கை வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமநிலை இல்லாத காரியங்களை அவர் சமப்படுத்துவார்.
Some of us may be very zealous and very devoted, but we may be very rough in the way we deal with people.
நம்மளே ஒரு சில உண்மையாலுமே பக்தர்களா இருக்கலாம், தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கலாம், ஆனால் நாம் ஜனனோடு கூட இடைபடும் பொழுது நாம் மிகவும் காரசாரமாக இடைபட்டு விட முடியும், கடினமா இடைபட்டு விட முடியும்.
Jesus was very firm with many people.
அநேக ஜனங்களுக்கு இயேசு மிக உறுதியுள்ளவரா இருந்தார்.
He calls Peter Satan.
பேதுரு சாத்தானே என்று கூப்பிட்டார்.
But yet Peter loved him.
ஆனாலும் பேதுரு அவரை நேசித்தார்.
He used strong words of rebuke to his disciples.
தன்னை சிஷ்யர்களை அநேக முறைகளில் மிகவும்
many times
கடிந்து கொண்டார். அநேக முறை
He said, "How long shall I be with you, O unbelieving generation?"
அவிசுவாசமுள்ள சந்ததியே என்று.
Why did you doubt?
ஏன் நீங்கள் சந்தேகித்தீர்கள்?
Many times he rebuked them.
அநேக தருணங்களில் இப்படி அவர்கள் கடிந்து கொண்டார்.
But they loved him.
ஆனாலும் சிஷ்யர்கள் அவரை நேசித்தார்.
We can try to win people's love by being gentle and gracious and they don't love us.
நாம் இப்படியாவது கிருபையுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் இருந்து மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவர்கள் நம்மை நேசிக்க
மாட்டார்கள்.
நாம் ஆவியினுடைய ஆவிக்குரிய உடன்படிக்கை ஊழியர்கள் அல்ல.
The spirit of God will tell us when to be firm and when not to be firm.
எப்பொழுது நாம் உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும், எப்பொழுது அவ்வளவு கடினமாக இருக்க தேவையில்லை என்பதை ஆவியாளர் நமக்கு சொல்லுவார்.
There are some situations where you got to be very firm.
சில சூழ்நிலைகளில் நாம் மிகவும் உறுதியானவர்களை கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
In a home, in a church,
குடும்பத்திலேயும் சரி, சபையிலேயும் சரி,
with children,
பிள்ளைகளோடு சரி.
And there are other times,
சில சமயம்
almost similar situations where you got to be gentle.
கிட்டத்தட்ட அதே போல சூழ்நிலையிலே நாம் சாந்தமாக இருக்க வேண்டும்.
So if you live by a letter, you'll be firm at the wrong time and gentle at the wrong time.
நீங்கள் எழுத்தின்படி வாழ்வர்களாக இருந்தால் நீங்கள் தவறான நேரத்திலே கண்டிப்பீர்கள், தவறான நேரத்திலே சாதுவானவர்களாக இருப்பீர்கள்.
I've seen a lot of servants of the Lord like that. They are kind at the wrong time and severe at the wrong time.
அநேக ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் தவறான நேரத்திலே கண்டிப்பை காண்பிக்கிறார்கள், தவறான நேரத்திலே சாதுவானவர்களாக.
See, they know they must be kind and severe. Like fathers, they know a father must be strict and also he must be gentle. But do you know the number of fathers and elders I have met who are gentle in the wrong place and strict in the wrong place? See, the letter tells you, you must be kind and severe because God is kind and severe.
தேவன் கண்டிப்புள்ளவராயும் அதே சமயத்தில் சாந்தமுள்ளவராயும் இருக்கிறபடினாலே நீங்களும் இருங்கள் என்று சொல்லி எழுத்து சொல்லுகிறது.
But the letter doesn't tell you when to be kind and when to be severe. That only the Holy Spirit can tell.
எழுத்து எப்பொழுது நீங்கள் கண்டிப்புள்ளவராயும் எப்பொழுது சாந்தமுள்ளவராயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில்லை, அது ஆவியார் தான் சொல்வார்.
So if you're not in touch with the Spirit, you'll be kind in the wrong time and severe at the wrong time.
ஆகவே நீங்கள் ஆவியானவரோடு தொடர்பு இல்லாவிட்டால் நீங்கள் தவறான நேரத்திலே சாந்தமுள்ளவராயும் தவறான கண்டிப்புள்ளவராயும் இருப்பீர்கள்.
And we will destroy the work of God.
நாம் தேவனுடைய
And there'll be death in the church. And people are not drawn to the Lord. So it's so important to learn how to live in the Spirit. And of course, it's absolutely essential for this that every one of us is 100% sure that we are baptized in the Holy Spirit and fire.
இதற்காக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை 100% நாம் நிச்சயப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும்.
I find I cannot take it for granted that everybody is, because I have serious doubts whether everybody here is baptized in the Holy Spirit.
நான் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் எடுத்துக் கொள்ள முடியாது, ஏனென்றால் எனக்கு சீரியஸாக உங்களிலே நிரப்பப்படவில்லை என்ற சந்தேகம் இருக்கிறது.
And what I have even a greater fear of is that many who are baptized in the Holy Spirit are not living in that anointing.
அதே காட்டில் பெரிய பயம் என்னவென்றால், உங்களில் அநேக அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தில் இன்றைக்கு வாழவில்லை என்பதுதான் பெரிய பயமா இருக்கு.
Your baptism in the Spirit may be a date many, many years ago.
நீங்கள் அபிஷேகம் பெற்றது ஒரு நாளாக தான் இருக்கிறது, அது அநேக ஆண்டுகள் முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேதி என்று அதை குறித்து வைத்திருக்கு.
This is why I have found some people who are not baptized in the Holy Spirit are more refreshing to hear than some people who claim to be baptized in the Holy Spirit.
அதற்கு நான் என்ன கண்டிருக்கிறேன் என்றால், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவர்களை காட்டிலும் அபிஷேகம் பெறாதவர்கள் பேசும்பொழுது அதிக ஜீவனாக இருக்கிறது.
You know the number of Baptist preachers I've heard who never speak in tongues and never baptized in the Holy Spirit, who are far more interesting and challenging to hear than many people who claim to be baptized in the Holy Spirit.
Baptist சபை பேரினர்கள் உள்ள பிரசங்கர்களை அநேகர் அவர்கள் அநேக பாஷையில் பேசுவது கிடையாது, அபிஷேகத்தையும் பெறுவது பேர். ஆனால் அவர்கள் பேசுவது அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுவோம் பேசுவது காட்டிலும் அதிக விருப்பம் உள்ளதாக.
How can that be?
அது எப்படி முடியும்?
It is because the man who claims to be baptized in the Holy Spirit was once upon a time baptized in the Holy Spirit.
அது ஏன் என்று சொன்னால், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறவன் ஒரு காலத்திலே அபிஷேகம் பெற்றுதான் இருக்கிறான்.
Maybe yesterday.
நேற்று பெற்றவன்
not today.
இன்னைக்கு
அபிஷேகம். Is that possible that yesterday was anointed, today is not anointed?
நேற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்தா இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லை என்று முடியுமா? சாத்தியமானதா?
It could be anointed in the morning and not in the evening.
காலையில அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்தா மாலையில அபிஷேகம் எழுந்தவரா இருக்கலாம்.
If you don't understand that,
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால்,
then we will live in self-deception.
நாம் சுய வஞ்சனையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம்.
It's one of the easiest things to lose the anointing of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை இழக்கக்கூடிய காரியங்களிலே மிகவும் எளிதாக இழக்கக்கூடிய காரியம் தான் அபிஷேகம்.
To lose our salvation is a little more difficult.
ரட்சிப்பை இழப்பது என்பது கஷ்டமான காரியம்.
But to lose the anointing is one of the easiest things in the whole world.
ஆனால் உலகத்திலேயே மிகவும் எளிதான காரியம் என்னவென்றால் அபிஷேகத்தை இழந்து விடுவது.
If you ask me what's one of the easiest things to do in the whole world, I say losing the anointing of God.
உலகத்திலே இருக்கிறதே ரொம்ப ஈஸியான காரியம் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அபிஷேகத்தை இழப்பதுதான் சொல்லுவேன்.
Very easy.
மிகவும் எளிதாக இருந்தது.
It is one of the easiest things in the whole world.
முழு உலகத்திலேயும் எளிதான காரியம் அபிஷேகம் இழந்துவிடும்.
If we don't recognize that,
அதை புரிந்து கொள்ளாத பட்சத்திலே,
we can lose it and not know it.
அதை இழந்து விடுவோம், ஆனால் இழந்து விட்டதையும் நாம் அறியாமல் இருக்க முடியும்.
You see these sad words in the book of Judges. And chapter 16. Verse 20. It's about Samson. After Delilah had cut his hair.
It
says in the middle of that verse, he awoke from his sleep and he said, I will go out as at other times and shake myself free. But he did not know that the Lord had departed from him. Is it possible that the Lord can depart and you not know it? Samson was one of the physically the most anointed person in the entire Old Testament in terms of physical strength.
பழைய ஏற்பாட்டையும் பார்க்கும்போது சரீர பிரகாரமாக தேவனுடைய பலத்தை அதிகமாக பெற்ற ஒரு மனிதன் யார் சொன்னால் சிம்சோன்.
And even he, you know, we would think that when spiritual strength going is a little more difficult to understand, but physical strength when it goes, we know it immediately, we would think.
நாம் ஆவிக்குரிய பலத்தை நாம் இழந்து விட்டால் அதை அறிவது கஷ்டம் என்று சரீரத்திலே நம்முடைய பலம் போய்விட்டால் உடனே அறிந்து விடுகிறோம்.
I mean, you know whether you're strong or weak right now.
இப்பொழுதே நீங்கள் பலவீனமா இருக்கீங்களா அல்லது பலவீனங்களா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும்.
You know that it's easier to detect a physical sickness than a spiritual sickness.
சரீர பிரகாரமாக வந்த வியாதியை உடனடியாக அறிந்து கொள்ளலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக வந்த வியாதியை உடனே அறிந்து கொள்ள முடியாது.
When you're physically weak, you feel it immediately. When you're spiritually weak, you may not feel it.
ஆவிக்குரிய ரீதியிலே பலவீனம் அடைந்து விட்டால் உடனே அதை உணர முடியாது.
But here, this man had become physically weak and he didn't know it.
ஆனால் இங்கே இவன் சரீர பிரகாரமாக பலவீனமாக இருக்கிறான், பலத்தை இழந்து விட்டான், ஆனால் அதை அறியாமல் இருக்கிறான்.
When you engage in any ministry,
ஏதாவது ஊழியத்தில் நீங்க இணையும் பொழுது,
whether it's counseling,
ஒரு ஆலோசனை சொல்லுற ஊழியம்,
preaching,
அல்லது பிரசங்கிக்கிற ஊழியம்,
casting out a demon,
பிசாசு விரட்டுகிற ஊழியம்,
helping somebody,
யாருக்காவது உதவி செய்யும்,
or praying for some problem,
ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிற ஊழியம்,
do you ever consider after you've done it and nothing has happened, it's possible that the anointing has departed from you?
நீங்கள் காட்சி செய்த பொழுது அது நடக்கவில்லை சொன்னால், ஒருவேளை நான் அபிஷேகம் நினைத்து கடந்து போய்விட்டதோ, அது ஒருவேளை போயிருக்கலாமோ என்று நீங்க எண்ணி பார்த்தீங்களா?
Have you considered that possibility, or do you assume, oh, of course, anointing is with me, maybe this is not God's will and that is why he has not done it?
இன்னை விட்டு இந்த அபிஷேகம் கடந்து போயிருக்கலாம், அதற்கும் ஒரு சாத்தியம் உண்டு என்று எண்ணியிருக்கலாம், அல்லது ஆன அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கிறேன், இது தேவ சித்தம் இல்லை, ஆகவே தான் நடக்கவில்லை என்று நீங்கள் அனுமானித்துக் கொள்கிறீர்கள்.
It's one of the clever tricks of the devil.
சாத்தானுடைய மிகவும் தந்திரமான ஒரு யுத்தம்.
The anointing is gone.
அபிஷேகம் போய்விட்டது.
And we have not done what God wanted us to do.
தேவன் நம்ம என்ன செய்ய சொல்லியிருந்தாலும் அதை நாம் செய்யவில்லை.
We put the blame on God and say that wasn't God's will.
அது தேவனுடைய சித்தம் இல்லை என்று நாம் தேவன் மேலேயே பழி போட்டு விடுகிறோம்.
This tendency to put the blame on God started with Adam.
இந்த தேவன் மேலேயே பழி போடக்கூடியதான அந்த பழக்கம் ஆதாமிலேயே ஆரம்பித்து விட்டது.
The woman whom you gave me.
நீர் எனக்கு தந்த அந்த ஸ்திரீ.
That means the blame is God's.
தேவனுடைய மேல் பழி போட்டு
விட்டது. Something doesn't happen.
ஒன்று நடக்கவில்லை என்றால்,
oh, maybe it's not God's will.
அது தேவனுடைய சித்தம் இல்லை போல இருக்கு.
We don't think, maybe I didn't pray enough. Maybe I didn't trust the Lord. Maybe I don't have the anointing. Don't think like that. We put the blame on God like Adam. Maybe it's not God's will. Of course, I'm a holy man, but maybe it's not God's will. When you share God's word in a meeting, I want to ask you, brothers, quite honestly, can you sense at the end of your sharing the word whether you really please the Lord or not?
நீங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு முடித்த உடனே உண்மையாலுமே நான் தேவனை இந்த விஷயத்தில் பிரியப்படுத்திருக்கிறேனா இல்லையா என்பதை உணர முடிகிறதா?
You really shared everything that was on God's heart.
தேவனுடைய உள்ளத்திலே இருந்த எல்லா காரியங்களையும் நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டேன் என்று உங்களால் உணர முடிகிறதா?
And that you didn't go beyond your boundaries.
உங்களுடைய எல்லையை நான் தாண்டி போகாமல் இருந்திருக்கிறீர்களா?
And that you fed the people and not hit the people.
நீங்கள் ஜனங்களை அடிக்காதபடிக்கு அவர்களை போஷித்து இருக்கிறீர்களா?
Do you sense it?
அதை உணர முடியல.
Or you sit back and say, everything's okay. We had a wonderful meeting. God was there. God spoke. And God may not have been there at all. I believe one of the greatest marks of God's blessing is that He gives us light on ourselves.
அவர் நம்மீது உள்ள வெளிச்சத்தை கொடுக்கிறார்.
If you ask me what is the greatest thing I long for,
நான் அதிகமாக வாஞ்சிக்கிற காரியம் என்ன என்று என்னை கேட்டால்,
it's for light on myself. I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்வேன், என் மீது எனக்கு வெளிச்சம் வேண்டும்.
Every day.
ஒவ்வொரு நாள்.
Because I know that is the pathway to become like Jesus Christ.
இயேசுவை போல மாறுவதுதான் வழி என்று நான் நடந்திருக்கிறேன்.
Becoming like Jesus Christ is the ultimate goal.
இயேசுவை போல மாறுவது என்பது அதுதான் அந்த லட்சியம்.
Like we had a goal of coming here, but there was a pathway to this place.
நாம் ஜெனத்துக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம் இருந்தது, ஆனால் அவர் வழியாக தான் வந்தோம்.
So becoming like Jesus is our goal, but that's not the way.
ஆக இயேசுவை போல மாற வேண்டும் என்பது அது ஒரு லட்சியம்.
But the way is that I get light on myself.
அதுக்கு போற வழி என்னன்னா என்னிலே நான் வெளிச்சம்.
And I have such a passion to get light on myself.
என் மீது நான் வெளிச்சம் பெற வேண்டுமே என்பது பெரிய ஆதங்கமா இருக்கு.
But even if I get a critical letter from an enemy, I sometimes read it 2 or 3 times.
என்னுடைய ஒரு விரோதிகளிடத்திலிருந்து ஒரு பயங்கரமான குற்றம் சாட்டி எழுதப்பட்ட கடிதமா இருந்தாலும் அதை நான் 2-3 முறை கருத்தாய் படிக்கிறேன்.
I say, Lord, it says, wee bit of truth somewhere here in what this fellow is saying, which will give me light.
ஆண்டவரே, அவன் சொல்ற காரியம் ஏதாவது உண்மையா இருக்குமா ஆண்டவரே? அது எனக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய காரியம் ஏதாவது இருக்கா ஆண்டவரே என்று வாசிக்கிறேன்.
Sure, he's an enemy, he hates me.
கண்டிப்பாக அவன் ஒரு விரோதி, என்னை வெறுக்கிறான்.
But sometimes our enemies tell us more truths about ourselves than our friends.
ஆனால் சில சமயங்களில் நம்முடைய சிநேகிதரை காட்டிலும் நம்முடைய விரோதிகள் தான் நம்மை குறித்து உண்மையை சொல்வார்கள்.
Our friends only pat us on the back.
நம்முடைய நண்பர்கள் நம்மை தோளிலே தட்டி கொடுப்பார்கள்.
There are very few friends who love us so much to tell us the truth.
மெய்யை சத்தியத்தை சொல்லுவதற்கு சொல்லக்கூடியதான நண்பர்கள் மிக சிலர் தான் இருக்கிறார்.
I don't know whether even your wife has ever told you the truth about yourself.
உங்களை குறித்த உண்மையை உங்கள் மனைவியாவது சொல்லியிருக்கிறாள் என்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன்.
So thank God for enemies.
ஆகவே நம்முடைய விரோதிகளுக்காக நன்றி.
If you have a passion to know the truth about yourself,
உங்களை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்கு ஒரு தாகமும் வாஞ்சியும் இருக்குமானால்,
even if a brother comes to you
ஒரு சகோதரர்
and says something,
ஒன்றை சொல்லுகிறார்,
you will accept it.
நீங்க அதை ஏற்றுக்கொள்வீர்கள்.
You won't reject it. Yeah. As far as a carnal fellow, he doesn't know. He may be carnal. But he can see a black mark on my face here, which I can't see myself. Do you know there are many parts of your body you cannot see? The back of my head. My backside. Parts of my face. And what does it matter if who it is who tells me that there's a black mark on my face?
கண்ணத்துல ஏதோ கருப்பா இருக்குன்னு சொல்லி யார் சொன்னேன்? சொல்றவன் எப்படிப்பட்டவன் இருந்தாலும்,
what do I do if somebody says that?
யாராவது ஒருவர் அப்படி சொன்னா நான் என்ன செய்கிறேன்?
We go to a mirror.
நாம உடனே கண்ணாடியை போய் பார்க்கிறோம்.
Immediately.
உடனடியா.
We don't want to go around town with that black mark on our face.
அந்த கருப்பு அச்சோடு கூட நாம் சவுண்ட் லாபத்தி விட்டு வர.
So when you hear somebody say something to you,
அவ யாராவது உங்களுக்கு ஒன்றை சொல்ல சொன்னால்,
you should go to the Lord.
நீங்க ஆண்டவரிடத்தில் போக வேண்டும்.
Say, Lord,
ஆண்டவரே,
I see in the mirror.
கண்ணாடியில பார்க்கிறது போல.
Let me see. You show me. He said, in your light, I'll see light.
ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். நீ தாழ்மை ஆண்டவரே என்று
கேட்கிறோம். And the Lord says, yeah, that's right. There is that mark there.
ஆம், அங்க அதுல ஒரு கருப்புள்ள இருக்குப்பா என்று ஆண்டவர் சொல்வார்.
I thank God for that brother who showed it to me.
எனக்கு காண்பித்த அந்த சகோதரனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
We must have a tremendous passion to get light on ourselves.
நம்மிலே நாம் வெளிச்சத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் வேண்டும்.
That is one of the things that that happens when we worship the Lord.
இந்த காரியம் தான் நாம் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது நடைபெறுகிறது.
When we live before God's face and worship Him,
நாம் தேவனுடைய முகத்து முன்பாகவே வாழ்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது,
one of the byproducts of it is that we get light on ourselves.
அதனுடைய விளைவு என்னவென்றால் நம்மிலே நாம் வெளிச்சம் பெறுகிறோம்.
when Isaiah saw the Lord, he saw himself.
Yesaya andavarai paakumbodhu devani paakumbodhu thannai paathan.
And we see there in Isaiah chapter 6 that is how he went out to serve.
Yesaya aaram adhiyathil ipdi than avan oodi poi pona endru paakrom.
See Isaiah 6.
Yesaya aaram adhiyam.
Isaiah chapter 6.
Yesaya aaram adhiyam.
We read that he saw the glory of the Lord in verses 1 to 4.
Undilinde nangu varai avan devaney magmiyai kandan.
And in verse 5 he saw his own need in the light of God's glory.
Ainda vasanathile andha magmiyin velichathile avan thanudaiya theviyai kandan.
And then he got a cleansing from that in verse 6.
Aaram vasanathile adhile avanukku oru suthigirippu.
And 7.
Yedha vasanathile.
And the fire of God came and touched his mouth, verse 6 and 7.
Aari vasanathile paakrom devanadathilirundhu oru neruppu vandhu avanai thottathu.
And then he heard the voice of the Lord.
Piragu avan devudaiya sathathai kettan.
And then God sent him with a message to the people.
Appozhudhu aandavar oru seidiyodu kooda ivanai janangalukku anuppugirar.
It wasn't a very long message, but it was a very powerful message because Isaiah had come out from the presence of the Lord.
இது ஒரு பெரிய செய்தியோ நீண்ட செய்தியோ அல்ல. தேவனுடைய பிரசங்கத்திலிருந்து அவன் வந்தபொழுது அவனுக்கு ஒரு சிறிய செய்தி அந்த தேவன் கொடுத்தார்.
You don't need a long message when you have come from the presence of the Lord.
தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி தேவை.
It may be long, it may be short, it doesn't make a difference.
பெரிய செய்தியா இருக்கலாம், சிறிய செய்தியா இருக்கலாம், அதுல ஒரு எந்த ஒரு.
When we come out from the presence of the Lord, cleansed and with our tongue set on fire like we read here,
தேவனுடைய சமூகத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டதாய் வரும்பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறது போல அக்கறையும் நம்முடைய நாவை சுத்திகரிக்கும்
பொழுது
தேவனுடைய சத்தத்தை
கேட்கும்பொழுது போய்
ஜனநாயகத்தை சொல்லி தேவனாலே நமக்கு ஒரு நியமனம் கிடைக்கும்
பொழுது
நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜீவன்
encourage you to read Isaiah chapter 6.
அதுல நீங்க ஏசாயா ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது
there's so many things you can learn there.
அதுல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
See the glory of the Lord, to be worshiping like the angels do.
தேவனுடைய மகிமையை பார்ப்பது, தேவதூதர்களை அவரை ஆராதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது.
See the immense holiness of God.
தேவனுடைய மிகுந்த பரிசுத்தத்தை அங்கே காண்கிறோம்.
And to see our need.
நம்முடைய சொந்த தேவையை நாம் பார்க்கிறோம்.
And to be cleansed, to know that we have been cleansed.
நாம் சுத்திகரிக்கப்பட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டேன்.
No, no condemnation.
இந்த ஒரு குற்ற ஆவியும்
totally cleansed.
முழுமையாக
whatever I have confessed is cleansed. நான்
இன்னெல்லாம் அறிக்கை செய்தேனோ
அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டது. And the fire from God's throne comes and touches my tongue.
தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டதுன்றது அந்த அக்கினியினுடைய
நான் தொடுகிறது. I hear what God is saying.
தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்கிறேன்.
All these things I hear.
இதெல்லாம்
And then I go.
பிறகு நான் புறப்பட்டு போகிறேன்.
And then I stand up in the pulpit.
அப்பொழுது நான் அந்த பிரசங்க செய்யற இடத்துல நிற்கிறேன்.
That's the only way any of us should ever stand in the pulpit any time.
நாம் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலேயானாலும் நாம் பிரசங்க வேளையில் நிற்பதற்கு உள்ள ஒரே வழி இதுதான்.
Otherwise it's better not to preach a message, just have a prayer meeting.
இல்லை என்றால் நீங்கள் செய்தி கொடுக்காமல் இருப்பது நல்லது, ஒரு ஜெப கூட்டத்தை மட்டும் நடத்தி விட்டு வாருங்கள்.
Very few people who fear God so much that they dare not speak if God is not spoken.
தேவன் தன்னிடத்தில் பேசாவிட்டால் பேச துணியாதவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள்.
You know, it says in Jeremiah 23, verse 21. The last part of verse
21.
Jeremiah 23:21. Last part. I did not speak to them, the Lord says, but they prophesied.
அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
You know, Christendom is full of people to whom God has not spoken, but they still prophesy.
தேவன் பேசாதிருந்தும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாலே இன்றைய கிறிஸ்தவம் நிறைந்திருக்கிறது என்று தெரியுமா?
But the Lord says, if only they had stood before me and announced my words, it would have turned those people back away from their idols.
அவர்கள் என்னுடைய என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்திருந்தால் அவர்கள் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இருப்பார்கள்.
I believe this has been the sorrow of God's heart through the years that there are many people who seek to serve him who have no time to wait before him.
அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் அவரிடத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இல்லையே என்பதுதான் ஆண்டவருடைய துக்கமாய் அநேக ஆண்டுகளாக இருக்கிறது என்பதை நான்
நம்புகிறேன். I believe that in a busy world and a busy life in which we live,
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமானது ஒரு பிஸியான உலகம். வேலைகள் அலுவல் நிறைந்த ஒரு உலகம்.
We're not full-time workers who got so many hours in the day just to sit and study the Bible.
நாம் உட்கார்ந்து அநேக மணி நேரங்கள் வேதத்தை படித்து படிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நாம் முழு நேர ஊழியர்களா இல்லை அநேகர்.
We've got work to do, we're busy with so many things.
நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, இன்னும் எவ்வளவு அலுவல்கள் இருக்கிறது.
I find that myself.
நானே அப்படி கண்டுபிடித்திருக்கிறேன்.
And I realize the only way is to live before God's face all the time.
நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், எப்பொழுதுமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்வதுதான் அது ஒரே வழி.
Develop the habit of living before God's face when we are traveling, when we are working, when we are doing so many things.
நாம் பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுதும், நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், இன்னும் பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும்,
in the midst of your office work and everything, live before God's face.
நீங்கள் அலுவலகத்திலே வேலை செய்யும் பொழுதும் சரி, வேலை மத்தியிலும் சரி, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்து.
What will happen is that suddenly you'll hear God saying something.
என்ன நடக்கும் என்றால், திடீரென்று ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவதை நீ கேட்பீர்கள்.
He won't interrupt your work when you're busy with doing something.
நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அங்க போய் தடுத்து நிறுத்த மாட்டார் ஆண்டவர்.
God is more sensible than human beings.
மனுஷர்களை காட்டும் தேவன் எவ்வளவு புத்தி உள்ளவராய்.
If a decent human being won't disturb us when we are doing an important work, God won't do it, I can assure you.
ஒரு டீசன்ட்டான மனுஷன் நான் வேலை செய்யும் போது வந்து அதை தொந்தரவு செய்ய மாட்டார், ஆனால் தேவன் அதை காட்டும்.
In that little pause you have between one work and another, you find God may say something.
அதனால ஒரு வேளை முடித்து அடுத்த வேளைக்கு நாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடையில் சிறிய இடைவெளியில தேவன் ஒரு காரியத்தை கேட்க முடியும்.
That time listen.
அந்த நேரத்தில் கவனித்து கேளுங்க.
Somebody told me once, Brother Zach, one of the distinctive features of you is you always have a pen in your pocket.
ஒருவர் இடத்திலே இப்படியாக சொன்னார் சகோதரர் ஜாக் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு விசேஷித்த காரணம், எப்ப பார்த்தாலும் ஒரு பேனா நீங்க வச்சுட்டே
இருக்கீங்க.
அது சரிதான்.
And if you look inside the pocket, you'll find a little notebook as well.
பாக்கெட் உள்ள பார்த்தீங்க ஒரு நோட்புக் இருக்கும்.
Because I don't know when God will speak.
ஏன்னா எப்ப ஆண்டவர் பேசுறாருன்றது எனக்கு தெரியாது.
And I have a very forgetful mind.
எனக்கு ரொம்ப மறக்கக்கூடியதான மனசு.
And if I don't write it down immediately,
அது உடனடியாக எழுதி கொள்ளாட்டி,
half an hour later,
அரை மணி நேரம் கழிச்சு,
gone.
போயிடும்.
That's why I have it. The words of God are very, very, very important to me.
தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு மிக 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 முக்கியம்.
Because that's how I am supposed to live.
இப்படித்தான் நான் வாழ வேண்டும்.
Man shall not live by bread alone, but by every word that proceeds from God's mouth.
மனிதன் 64 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்.
Those who have a good memory probably don't need it. I don't have such a good memory.
நல்ல ஞாபகத்தை உள்ளவங்களுக்கு அது தேவையில்லை, ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஞாபகம்.
I have to write it down. Otherwise I forget. There are times when I got up in the middle of the night and written down something and gone back to bed. Because I want to hear God's word. I want to hear it for myself and I want to hear it for others. We can't hear God. There may be many reasons, but let me suggest one.
அநேக காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரணத்தை,
this is one mark of a servant of the new covenant.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனுடைய ஒரு அடையாளம்.
He worships God, and as he worships, he hears, just like Isaiah, what God is saying to him.
அவன் தேவனை ஆராதிக்கிறான், அப்படி தேவனை ஆராதிக்கும் பொழுது இயேசுவைப் போல தேவன் பேசுகிறதை கேட்கிறான்.
And I said, worship, as I told you, is not just getting alone in some room, and it's a constant thing throughout the day.
ஆராதனை என்று சொல்வது ஒரு அறைக்குள்ளே போய் அப்படியே முழுமையாக இருப்பதல்ல.
A lot of full-time workers who got so many hours to do all that, they are not worshippers. They are just wasters of time. I find a lot of people who are in a secular job working very hard are some much better worshippers than many full-time workers. But then you say, why doesn't God speak? I'll tell you. Supposing you give you have an employee in your office whom you give money to for work for the office.
அலுவலகத்தில் ஒரு வேலை செய்வர் இருக்கிறார், அந்த அலுவலகத்தில் வேலை செய்வதற்காக நீங்கள் அவருக்கு பணத்தை கொடுக்கிறீர்கள்.
He wastes a lot of money.
நிறைய பணத்தை வீணடிச்சவர்.
Even if he's honest, he's a waster.
அவர் நேர்மையான மனுஷனா இருந்தாலும் சரி, ஆனா பணத்தை நிறைய விரைவாக வீணடிக்கிறார்.
Even in the conference here we tried out different people to organize the cooking and we found some people waste and some people do the same better cooking with less money.
நாம் இங்கே சமையல் வேலை செய்வதற்கு கான்பரன்ஸ்ல நிறைய பேரை நாம் வச்சு பார்த்திருக்கிறோம். சில பேர் வந்து நிறைய செலவு இழுத்துருக்குறாங்க சமைப்பாங்க, ஆனா ஒரு சில செலவு குறுக்கி நல்ல சுவையான ஆகாரத்தை கொடுக்கறவங்க இருக்காங்க.
So all if you have number of sons and you find one is always wasting your money and one is very careful.
அல்லது உங்களுக்கு நிறைய பையங்க இருக்கலாம், ஒருத்தர் நிறைய பணத்தை வீணா செலவு செஞ்சுட்டே இருக்கா, ஒருத்தர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா.
But in the office or in the home,
அலுவலகத்தில் ஆனாலும் சரி குடும்பத்தில் ஆனாலும் சரி,
you will gladly give to someone who is careful with what you have given.
நீங்கள் கொடுத்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறவங்களுக்கு நீங்க இன்னும் கொடுப்பீங்க.
And one who is careless, you may not give again.
கவனமற்றவனா இருக்கிறவனுக்கு நீங்க அவன கொடுக்க மாட்டீங்க.
God says something to you.
தேவன் உங்களிடம் ஒன்று சொல்கிறார்.
You don't bother to think about it.
அதை குறித்து நீங்க எண்ணி பார்க்க விரும்பவும்.
You don't bother to share it with anybody else.
அது யாரிடத்திலேயும் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை.
Why should God speak to you again?
ஏன் மீண்டும் தேவன் உங்களோட பேச வேண்டும்?
He gave you something and you just like money you threw it away or wasted.
உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்தா பணத்தை வீணாக செய்வது போல இதையும் நீங்கள் அப்படியே வீணடித்து விட்டீர்கள்.
I don't want to do that.
நான் அதை செய்ய விரும்பவில்லை.
That's why I keep a notebook.
ஆகவே நான் ஒரு நோட்புக் வைத்திருக்கேன்.
Because I don't have a good memory.
எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இல்லை.
But a notebook helps me to keep a good memory.
ஆனால் ஒரு சிறு நோட்டு புத்தகம் ஞாபகத்தில் வைப்பது உதவி செய்கிறது.
I'll tell you honestly, there are things God said to me 15 minutes later I forgot.
நான் நேர்மையா சொல்ல முடியும், ஆண்டவர் இடத்திலே சில காரியத்தை பேசியிருக்கிறார், 15 நிமிஷத்துல நான் மறந்துருக்கேன்.
You know the number of times in the Bible you read God told the prophet, write that down.
வேதத்திலே பல இடங்களை வாசிக்கிறமே தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசி இதை எழுதி
Jeremiah, even in the last book of the Bible the Lord told John, write that down.
கடைசி புத்தகம் எரேமியா சொல்லியிருக்கிறார், கடைசி புத்தகத்திலே கூட சொல்லியிருக்கிறார், நீ எழுதி
John.
யோவானுக்கு சொல்லியிருக்கிறார்.
So we need to hear what God is saying to us.
அங்க தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நாம் கேட்க வேண்டியதா இருக்கு.
And sometimes God has something to say to the people.
சில சமயத்தில் ஜனங்களுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது.
So just like we live before God's face all the time throughout the day,
நாம் முழுவதும் தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே நாம் வாழ்வது போல,
we must seriously develop the habit of being a listener like Mary at Jesus' feet throughout the day.
எப்படி மரியாள் இயேசுவை கவனித்து கேட்டால் அது போல நாம் சீரியஸாக தேவனுக்கு கவனித்து கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
See Isaiah chapter 50.
ஏசாயா 50 அதிகாரம்.
Isaiah chapter 50.
ஏசாயா 50 அதிகாரம்.
Verse 4.
நான்காம்.
It says here the Lord God has given me the tongue of disciples.
இங்கே கல்விமானின் நாவை தந்தருளினார், சீஷருடைய நாவை தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That I may know how to sustain a weary one with a word.
இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு.
So God wants, I want to say to you my brothers in Jesus name, God wants to make your tongue the tongue of a disciple.
இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நாவை ஒரு சிஷ்யனுடைய நாவாய், கற்றுக்கொள்கிற நாவாய், கல்விமானுடைய நாவாய் மாற்ற விரும்புகிறார்.
And to be a tongue that can sustain weary people with a word.
நல்ல வார்த்தையை சொல்லி அவனை உற்சாகப்படுத்த முடியாத நான் அறியும்படிக்கு.
God wants to give you such a tongue.
இப்படிப்பட்ட நாவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
I remember when I read that verse first many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக இந்த வசனத்தை முதலாவது நான் வாசித்த பொழுது,
I said, God, give me a tongue like that.
ஆண்டவரே, இது போல ஒரு நாவை பார்த்து கேட்டேன்.
When you read scripture,
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
you find a passion coming into your heart.
உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு அம்மா ஏற்படுகிறதை பார்த்திருக்கிறீங்களா?
It's like supposing you're very hungry.
ரொம்ப பசியா இருந்தா,
some delicious food is kept there in front of you.
மிகவும் பல் சுவையான ஆகாரம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது.
You're just waiting to eat it. When will the prayer get over? Let me get to eat this. Do you find it like that when you come to some verse in scripture?
சில வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி நீங்க உணர்ந்திருக்கீங்களா?
God,
ஆண்டவரே,
I want that.
எனக்கு இது வேண்டும்.
I want that.
எனக்கு இது வேண்டும்.
A tongue of a disciple.
ஒரு கல்விமணி நாம எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
So that every weary person that ever comes across my path is going to be sustained.
என்னுடைய வழியிலே சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும்.
That I will know what to say to the weary ones who come across my path.
என்னுடைய வழியிலே வரக்கூடிய இளைப்படைந்தவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதை நான் அறிந்து,
whether it's one weary person who comes to me or a 200 weary people sitting in front of me in a meeting,
இளைப்படைந்து வருகிற ஒரு நாள் இருந்தாலும் சரி அல்லது கூட்டத்துக்கு முன்பாக இளைப்படைந்திருக்கிற 200 பேரா இருந்தாலும் சரி,
I mean we're all clever people, we've studied the Bible so much, there's something we can say to everybody.
நாம் எல்லாரும் புத்திசாலிகளாக இருக்கிறோம், நாம்
to know exactly what to say to that person, which is exactly according to his need.
ஆனால் அந்த நபருக்கு அவனுடைய தேவைக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை சொல்வது அறிய
முடியும். That's a different thing.
அது வித்தியாசமான காரியம்.
See, nowadays we have all these quack doctors who have come out of all these capitation fee medical colleges where they don't learn anything.
இன்றைக்கு நிறைய போலியான டாக்டர்களை நான் பார்த்திருக்கிறோம். அவர்கள் நன்கொடையை கொடுத்து பணத்தை கொடுத்து எப்படியோ டிகிரி வாங்கிட்டு வந்த டாக்டர்களா இருக்கிறார்.
I tell you, I would be scared to go to doctors these days because I don't know which college this fellow studied and came out and put up his board outside.
இந்த நாட்டில் நான் டாக்டர் போறதுக்கே பயப்படுறேன். ஏன்னா எந்த காலேஜில் படிச்சுட்டு வந்திருப்பாரு தெரியல, ஆனா போர்டு மட்டும் டாக்டர் போட்டு வெளியே இருக்கிறார்.
You know, in America, they don't care about your degree. They want to know which college you got the degree from.
America avula unga pattatha paathu yaarum adukku madhippu kudukuradhu indha kallurile neenga padichinga nu kekpaanga.
You say MBA, nothing. Which college? There are so many third rate MBAs also.
MBA padichinga adu pathi oru adu porutalla endha college la padichinga ena tharakkuvana ethaneyo kallurile MBA pattatha kudukuranga.
In India we don't bother so much. MBA, that means somebody important. MBBS,
ஆனால் இந்தியாவில் நாம் அப்படி நாம் யாரை பற்றி நாம் கேட்பதில்லை. என்னன்னா எம்பிபிஏ எம்பிஏவா பரவாயில்லை, எம்பிபிஎஸ் பரவாயில்லை என்று சொல்லுங்க.
சோ தீஸ் டாக்டர்ஸ் யூ நோ ட்ரீட் பீப்புள் லைக் திஸ்.
இந்த டாக்டர்கள் இப்படிதான் ஜனங்களை,
தே ஆர் நாட் ஏபிள் டு டயக்னோஸ் தி டிசீஸ் எக்ஸாக்ட்லி.
சரியா இவருக்கு என்ன பிரச்சனை என்ன கண்டுபிடிக்க முடியல.
தே ப்ராபபிலி நோ லெஸ் தென் ஈவன் மீ.
என்னை காட்டிலும் உங்களுக்கு குறைவாக தான் தெரியும் சில பேருக்கு.
பட் தே நோ that if they give the strongest antibiotic or cortisone or something like that, somehow this thing will get cured.
ana avangalukku theriyum indha bayangaramana irukkirade sakthi vaina marundu kodutha adu endha vyadhi gunama irunnu solli andha kaathi kaathi sandra mari illa steroid mari kuduthuruvanga.
Steroid, yeah. And so it gets cured.
Avanga indha vyadhi gunama irukku.
It may be a small cold or something.
Konja sinna sali pudichiruka avana.
And so this fellow gets a reputation. You go to this doctor, he'll always cure.
இப்போ அவர் புகழ்வாய்ந்த ஒரு மருத்துவர் ஆயிட்டார். இந்த டாக்டர் பண்ண உடனே சுகமா இருப்பார்.
But that fellow who's taken all those steroids, he's going to suffer 10 years later in his life. This doctor's not bothered about that.
இந்த டாக்டர் அந்த ஆளு 10 வருஷத்துக்கு கழிச்சு அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட போறாரு.
அதுல he's going to get fat.
அவர் திடீர்னு குண்டாயிட்டே
போறாரு. He doesn't know that this is because of all these steroids that he's
taking. ஸ்டெராய்டு சாப்பிட்டதால குண்டாயிட்டே போறானோ தெரியாது.
You know, it's something like this.
இது போலதான்.
Supposing there's a fly there which I want to kill.
அங்க ஒரு ஈ பறந்துட்டு இருக்கு, அதை நான் கொல்ல போறேன்.
Now there are two ways of killing it.
அத தாகடிக்கிறது.
One is take a fly swatter and just kill that one.
அந்த ஈ அடிக்கிற ஒரு மட்டை எடுத்து அதை அப்படியே அடிச்சிருது.
The other is used to use a machine gun that fires all over and definitely that fly will go.
இன்னொரு காரியம், இயந்திர துப்பாக்கி எடுத்து கர கர கரன்னு சுத்த எப்படி நான் அந்த கொம்பு அந்த ஈ சுத்துது.
A good doctor will go and hit that particular thing.
நல்ல டாக்டர் என்னன்னா எங்க ஈ இருக்கோ அந்த இடத்துல போய் அதை மட்டும் அடிச்சிருவாங்க.
ஸ்டீராய்ட் இஸ் லைக் a machine gun. Anywhere, anything is there, germs, everything, they all get finished.
ஆனா ஸ்டீராய்ட் எப்படின்னா மெஷின் கன் போல, அது எங்க கிருமி இருந்தாலும் அதை காலி பண்ணிடுவோம்.
So there are some doctors who just got one treatment for everything.
ஒரு சில டாக்டர்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க.
There are some preachers like that.
சில பிரசங்க நடத்தி இருக்க.
They can't discern what is the need here and hit that.
இங்க என்ன தேவை இருக்கு அத கரெக்ட்டா சந்திக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது.
They got a machine gun for everything.
எதெல்லாம் அவங்களுக்கு
வந்து bang 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 bang
எந்திரத்து பகுதி கர கர கரன்னு சுத்துவாங்க.
Humble yourself, put the flesh to death, this, that, and the other. You're okay. Is that what Jesus said all the time? Is that what the apostles said all the time? In fact, if you read the apostles, you know that even when they were inspired by the Holy Spirit, they spoke in a different way.
நீங்கள் அப்போஸ்தல நடுவிலே வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டிருந்தாலும் கூட அவர் வித்தியாசமானவர்களாய் பேசினார்.
See, we know that the entire New Testament is inspired by the Holy Spirit.
புதிய ஏற்பாடும் பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கோம்.
But do you know that the Holy Spirit did not dictate word for word?
ஆனால் ஆவியானவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி சொல்லி எழுதப்பட்டது.
Now you may get upset with me for saying that.
Some
people are very scared when anybody says anything like that. I believe that scripture is inspired. But let me prove something to you this morning. Crucified with Christ.
கிறிஸ்துவோடு கூட சிறையில் அறையப்பட்டேன்.
Who said that?
யார் சொன்னார்?
Why didn't John write that?
ஏன் யோவான் அதை எழுதவில்லை?
Why didn't Peter write that?
ஏன் பேதுரு அதை எழுதவில்லை?
That was Paul's way of expression.
அது பவுல் சொல்லக்கூடியதான ஒரு பாணி.
Whoever is born of God, who says that?
தேவனால் பிறந்தவன்.
John.
யோவான்.
Why Paul doesn't write that?
ஏன் அதை பவுல் சொல்லவில்லை?
Because that's John's way of expression.
அது யோவானுடைய பாணி.
Okay, now listen to this.
இப்போ இதை கேளுங்க.
Supposing a manager has got 3-4 secretaries.
ஒரு மேனேஜருக்கு 3-4 செயலர்கள் இருக்கிறார்கள், செக்ரட்டரிஸ்.
Will they all write letters in different ways if the manager is dictating a letter?
ஒரு மேனேஜர் ஒரு கடிதத்தை எழுத சொல்லி அவர் சொல்ல சொல்ல 4 பேரும் வித்தியாசமான விதத்தில் எழுதுவார்களா?
When a manager dictates a letter, I won't know which secretary wrote it.
ஒரு மேனேஜர் ஒரு கடிதத்தை எழுத சொன்னால் எந்த செக்ரட்டரி எழுதாருன்னு எனக்கு தெரியாது.
I won't know which computer he used or which typewriter he used because it's one manager who is dictating.
ஏன்னா ஒரு மேனேஜர் வார்த்தைகளை சொல்ல 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 அது எழுதப்பட்டபடினால அது எந்த கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கப்பட்டது, யார் டைப் அடிச்சாங்க கண்டுபிடிக்கிறது.
How is it all of us who are not all that smart still can detect where is which is Peter and which is John and which is Paul?
ஆனா இப்ப நம்ம எல்லாருமே புத்திசாலிகள் இல்ல. ஆனா நம்ம எப்படி நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இது பவுல் தான் சொன்னாரு, இது வந்து பேதுரு தான் சொன்னாரு, இது யோவான் தான் சொன்னாரு கண்டுபிடிச்சீங்க?
You don't understand that God is not in this rubber stamp business.
ஆண்டவர் நம்ம எல்லாருமே வந்து ரப்பர் ஸ்டாம்பா ஆக்கணும்னு விரும்பவே இல்லை நம்ம எல்லாருமே.
You know, you take a rubber stamp and everything you stamp will come out exactly the same.
நீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து 10 தடவை குத்தி பாருங்க, எல்லாமே அதே போல தான் இருக்கும்.
But the bride of Christ is not like that.
ஆனா கிறிஸ்துவுடைய
It says in the book of Revelation and chapter 21 verse 19. Foundation stones of the city wall were adorned with every kind of precious stone.
நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.
Jasper, sapphire, chalcedony, emerald and so on.
வஸ்திரங்கள் இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம் போன்றவை.
And you know, each of these stones have a different color.
ஒவ்வொரு ரத்தின கல்லுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கிறது.
Some may be blue, some may be green, some may be red.
சில கல்கள் நீல நிறம், சில கல்கள் ஊதா நிறம், சில கல்கள் சிவப்பு நிறம்.
And when the light of God shines through them, it doesn't all come out yellow, it comes out green, red and blue.
தேவனுடைய வெளிச்சமானது இந்த கல்லுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது எல்லாமே ஒரே வெளிச்சத்தை போல வருவதில்லை. சில சில ப்ளூ கலர், சிலது வந்து சிவப்பு, சிலது வந்து பச்சை.
The light is the same, it's the light of God.
வெளிச்சம் ஒன்றுதான், அது தேவனுடைய வெளிச்சம்.
The life of God, the life of Christ.
கிறிஸ்துவுடைய ஜீவன்.
But the color is different.
ஆனால் அங்கே வெளியே வரக்கூடியதான கலர், நிறம் வித்தியாசமானதா.
God made the red flowers, he made the violet flowers, he made the blue flowers and he made the yellow flowers.
தேவன் மஞ்சள் பூக்களை உண்டாக்கி இருக்கிறார், சிவப்பு பூக்களை உண்டாக்கி இருக்கிறார், ஊதா நில பூக்களை உண்டாக்கி இருக்கிறார், மலர்களை உண்டாக்கி இருக்கிறார். வித்தியாசமான இடங்களிலே.
People who are according to the letter don't understand that.
எழுத்தின்படி இருக்கிற ஜனங்கள் இதை விளங்கிக் கொள்ள
முடியும். It must be one way.
எல்லாம் ஒரே மாதிரிதான் செய்யணும்.
If you only speak like that brother speaks, then only you are in the spirit.
அந்த தவறு பேசுறதுலயே நம்ம பேசுறது ஆவில இருக்கும் அப்படின்னு.
So John was writing 30 years after Paul.
பவுலுக்கு பிறகு 30 ஆண்டுகள் கழித்து யோவான் எழுதுகிறார்.
Yeah, John wrote scripture 35 years after Paul wrote something.
பவுல் வேத தரகான எழுதுனதுக்கு பிறகு 30 ஆண்டுகள் கழித்து யோவான் எழுதுகிறார்.
By the time Paul's letters had already been accepted as inspired scripture by the end of the first century.
அந்த நேரத்துல கிட்டத்தட்ட அந்த முதல் நூற்றாண்டினுடைய முடிவிலே பவுல் எழுதின காரியங்கள் எல்லாம் வேதம் என்று ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது.
And so John said, okay, now I'm God's asking me to write scripture.
இப்பொழுது யோவான் சொல்கிறார், இப்பொழுது வேத வார்த்தைகள் எழுத முடியாது தேவன் ஏவுகிறார்.
I must use expressions like crucified with Christ,
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதான பதத்தை நான் பயன்படுத்த வேண்டும்.
I must study Paul carefully to see what all expressions he uses.
பவுலுடைய கடிதங்களை நான் கவனமாய் வாசித்து என்ன விதமான வார்த்தைகள் பதங்களை பயன்படுத்துகிறார் என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும்.
Because when God dictates it has to be like that.
என்ன தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது அப்படிதான் சொல்வார்.
And I hear Paul sometimes saying, "You foolish Galatians, who has bewitched you?"
புத்தியில்லாத கலாத்தியரே, உங்களை வஞ்சித்தவன் யார் என்றெல்லாம் சொல்கிறார் பவுல்.
I must once in a while use that also. And Paul sometimes says, "Shall I come to you with a rod?"
பிரம்போடு வர வேண்டுமா என்று பவுல் கேட்டிருக்கிறார்.
I must use that.
நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்.
I must also use expressions like, "I will not be a burden to you."
நான் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் என்பதையும் நான் எழுத வேண்டும், அந்த பதத்தையும் எழுத வேண்டும்.
Amazing that John doesn't use any of these expressions in his letter.
வியப்பாக இருக்கிறது, இப்படிப்பட்ட எந்த பதங்களையும் யோவான்னுடைய கடிதத்தில் பயன்படுத்தவில்லை, நிருபத்தில் பயன்படுத்தவில்லை.
Why?
ஏன்?
He was not a servant of the letter.
அவன் எழுத்தினுடைய உள்ள ஊழியக்காரன் அல்ல.
He was a servant of the Spirit.
அவன் ஆவியின்படி உள்ள ஊழியக்காரன்.
He lived before God's face.
அவன் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்தான்.
Do you understand the application to your life?
இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பொருந்தும் என்பதை நீங்கள் பார்த்தீங்களா?
You think you're going to be spiritual by just imitating what another man of God says, the way he says it?
ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், ஆகவே அதே போல நானும் சொல்ல வேண்டும் என்று இப்படி தான்
நீங்க. You use the same expressions.
அதே பதங்களை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களா?
See, there's an unconscious tendency in us to imitate someone whom we admire.
நாம் யாரை உருமாய் பாராட்டுகிறோமோ புகழ்கிறோமோ அவர்களை போலவே நாம் பாவனையிலே நாம் செய்வதற்கு நாம் உந்தப்படுகிறோம்.
And that's what makes us servants of the letter.
இதுதான் நம்மை எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரர்களை மாற்றுகிறது.
Because you don't need contact with God, you need only contact with that brother, that is enough.
ஏனென்றால் இப்பொழுது தேவனோடு உங்களுக்கு தொடர்பு தேவையில்லை, நீங்கள் அந்த தேவ மனிதனோடு தொடர்பு வைத்திருந்தாலே போதும்.
You tell me, which is easier, to keep in touch with God or keep in touch with a brother?
நீங்கள் சொல்லுங்கள், தேவனோடு தொடர்பு வைப்பது கஷ்டமான காரியமா, சகோதரனோடு தேவத்தில் மனிதனோடு தொடர்பு வைப்பது கஷ்டமான காரியமா?
I tell you, even in the days when STD connections were bad in India, I could get through to a brother much quicker than when I try to hear God waiting upon him.
நான் உங்களுக்கு சொல்றேன், STD கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டமான இந்த காலத்துல கூட தேவன்ட்ட காத்துட்டு அவரோட தொடர்பு வைக்கிறத விட சகோதரத்தை இங்கே தொடர்பு வைக்கிறோம்.
It's very easy to ring up a brother and get a word from him.
ரொம்ப ஈஸியா ஒரு சகோதரனுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட ஒரு வார்த்தையை நான்.
But it's not that easy to wait on God and to hear what he is saying.
ஆனா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்பது என்பது ரொம்ப கஷ்டமான.
It's not like a phone call.
அது போன் காலை போல அல்ல.
In one sense it is like a phone call that I speak and listen, but it takes much longer.
ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது போன் காலை போல தான், நான் பேசுகிறேன் அப்புறம் அவர் பேசுகிறார் கேட்கிறேன். ஆனால்
Because the connection itself takes a long time.
கனெக்ஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
I don't know about you, but I find the connection takes quite some time.
உங்களை பொறுத்து என்னன்னு தெரியாது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம்.
Sometimes it's very quick, sometimes
சில சமயத்துல கஷ்டமா இருக்கு, சில சமயத்துல ரொம்ப எளிதா இருக்கு.
Sometimes it's days before I hear.
ஆனா சில சமயங்கள் நாட்கணக்காகிடுது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பது.
If therefore it is much easier to live according to the letter,
ஆகவே தான் எழுத்தின்படி வாழ்வது என்பது ரொம்ப எளிதா இருக்கு.
And to imitate
மற்றவளை பார்த்து அப்படியே பாவனை செய்வது.
I'm sure if John decided, well, it's too much time listening to God, it takes too much time,
ஆகவே யோவான் ஆண்டவரை கேட்டு கேட்டு எழுது ரொம்ப நேரம்.
But I've got 65 years experience.
எனக்கு 65 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு.
And let me carefully study Paul and try to write like he does. I'm sure John would have produced a wonderful letter.
அப்படி எழுதியிருந்தால் யோவான் அருமையான ஒரு நிருபத்தை எழுதியிருக்க முடியும்.
Don't you think so?
அப்படின்னு என்ன
விளையா? I'm sure he'd have produced a wonderful letter.
கண்டிப்பாக அற்புதமான ஒரு நிருபத்தை எழுதியிருப்பான்.
But you wouldn't have found it in scripture. Because it is not inspired by the Spirit. Do you know some good messages you preach may not be anointed?
நீங்கள் சில சமயம் பிரசங்கிக்கிற நல்ல செய்திகள் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
That some very correct things you say may not be what God wanted to say to those people.
நீங்க சொல்ற காரியம் நேர்த்தியான காரியம் தான், ஆனால் தேவன் அது ஜனங்களோட பேச விரும்பின செய்தி அல்ல.
Supposing I get up in one meeting and take a study on water baptism.
நான் ஒரு கூட்டத்தில் ஏனென்று தண்ணீர் ஞானத்தை பற்றி ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்தேன்.
Not one thing wrong in what I said.
நான் சொல்றதே ஒரு காரியம் தப்பானது.
That may not be what God wanted me to say.
ஆனால் தேவன் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார்.
See, just because we speak the truth does not mean we are correct. Yeah, that we are anointed.
நாம் பேசுகிறது சத்தியமா இருக்கிற அப்படினாலே, சரியானதா இருக்கிற அப்படினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல.
We come to so many meetings, we absorb so much.
நாம் கூட்டங்களுக்கு அநேக கூட்டங்களுக்கு வருகிறோம், எவ்வளவு காரியங்களை கிரகித்துக் கொள்கிறோம்.
And we have known so much truth in our minds.
நம்முடைய சிந்தையிலே நிறைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம்.
We can say all those truths to other people we meet.
நாம் சந்திக்கிற எல்லாரிடத்திலேயும் இந்த சத்தியங்களை நாம் சொல்லலாம்.
It may be all true.
சொல்லுவதெல்லாம் மெய்தான்.
But it may not be the prophetic word that God wants your church to hear.
ஆனால் உங்கள் சபையானது கேட்க வேண்டியதான தீர்க்கதரிசன வசனம் அது அல்ல.
The testimony of Jesus, Revelation 19 says, is spirit of prophecy.
வெளிப்படுத்தின விசேஷம் 10 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அந்த சாட்சியே தீர்க்கதரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது.
For that I have to be in touch with Jesus.
அதற்காக நான் இயேசுவோடு கூட தொடர்புடையவனாக இருக்க
வேண்டும். To have the spirit of prophecy.
அந்த தீர்க்கதரிசன ஆவியுடையவனாக இருக்க வேண்டும்.
We, my brothers, I want to say, we must have the spirit of prophecy.
சகோதரரே, நமக்கு இந்த தீர்க்கதரிசன ஆவி கண்டிப்பாய் வேண்டும்.
For that we have to hear.
அதுக்கு நாம் கேட்க வேண்டும்.
See, for example, if I get up one Sunday morning.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நான் எழுந்திருக்கிறேன்.
And say 2 2s are 4.
2 கூட்டல் 2 4
என்று. 2 3s are 6.
2 3 6.
2 4s are 8.
2 4 8.
2 5s are 10.
2 5 10.
2 6s are 12. Hallelujah.
2 6 12. Hallelujah. என்று சொல்கிறேன்.
And I go through the multiplication table interspersed with a few hallelujahs and banging the table and all that.
இந்த பெருக்கல் வாய்ப்பட்ட இடையில இடையில ஹalleluya சொல்லி டேபிள தட்டி இந்த பெருக்கல் வாய்ப்பட்ட எல்லாரும் சொல்றாங்க.
I have spoken 100% truth, no wrong doctrine.
நான் 100% மெய்யான பேசிருக்கேன், அதுல தவறான உத்தேசமே இல்லை.
And I'm also excited people about how much 5-9s are and how 6-10s are and all
that. எவ்வளவு பைத்தார் எவ்வளவு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி நான் தினம் உற்சாகப்படுத்திருக்கிறேன்.
I haven't drawn anyone closer to Jesus.
நான் யாரையும் இயேசுவோடு இருக்கவில்லை.
So it's not enough that we speak correct doctrine.
அவர்கள் சரியான உபதேசத்தை நாம் பேசுகிறோம் என்று போதுமானதல்ல.
A tongue of a disciple that has a word according to the need of the person who comes to me in my house or in the meeting.
அல்லது கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு மனிதருக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்வதுதான்.
And for that we read in Isaiah 15.
அதற்காக நாம் ஏசாயா 50 லே வாசிக்கிறோம்.
We got to see this like a person who has got this lovely dish in front of him and his mouth is all watering just waiting to eat it.
இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பசியான மனிதன் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற பழுசுமையான ஆகாசி சாப்பிடுவதற்கு அப்படியே நாக்கில் எத்தி ஊருக்கு அதை சாப்பிடுறது எப்படி பார்க்க வேண்டும்.
He says the Lord's how I get this tongue of a disciple is like this.
இந்த கல்விமானின் நாவு எனக்கு எப்படி கிடைக்கிறது?
Isaiah 50 verse 4.
ஏசாயா 54.
He awakens me morning by morning and awakens my ear to listen. As a disciple.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகளை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
Now when I first read that verse many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் முதலாக
I thought that was referring to having a quiet time every morning with God.
ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் காலை வேளையில் எழுந்திருக்கும் காலை தியான வேளையை நான் வைக்க வேண்டும் என்று தான் எண்ணினேன்.
That's a very good habit if you can do it, but I find sometimes I can't do it when I'm traveling.
நீங்கள் அதை செய்ய முடிந்தால் அது நல்ல ஒரு பழக்கம் தான். ஆனால் சில சமயத்தில் நான் குறிப்பாக பிரயாணம் பண்ணும் முதலாம் காலை தியான வழி எடுக்க முடியவில்லை.
And I discovered that verse is not referring to having a quiet time in the morning.
நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த வசனமானது காலையிலே குவைட் டைம் என்றதான தியான வேளையை குறித்து சொல்லப்படவில்லை.
Sometimes when we read the scriptures we can get a wrong understanding even when we read it because we don't ask God to give us light on it.
சில சமயத்திலே நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை குறித்த நான் தவறான விளக்கத்தை நான் பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு விளக்கி சொல்லும்படி கேட்பது.
And I discovered that it means that God wakes me up in the morning to listen and I'm listening right through the day.
காலையிலே என்னை எழுப்பி விடுகிறார் என்றால் அந்த நாள் முழுதுமாய் கேட்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி.
As long as I'm awake.
நான் விழித்திருக்கும் போது
I'm always alert like the policeman's walkie-talkie is always on.
போலீஸ்காரர் வாக்கி டாக்கி எப்போதும் ஆன் பண்ணி உடைய காதல் வச்சு கேட்டுட்டே இருக்கிறது போல நான் எப்போதுமே அலர்ட்டாக இருக்கேன்.
Listen, listen as a disciple.
ஒரு சிஷ்யனை போல கவனிக்க கற்றுக்கொள்ள கவனிப்பது.
I have to listen as a disciple, verse 4, before I can speak as a disciple.
நான் முதலாவது ஒரு சிஷ்யனை போல கவனிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிஷ்யனை போல நான் பேச முடியும்.
And listening as a disciple is the most important requirement for every one of us.
நம்மில் எல்லாருக்கும் உள்ள தேவை என்னவென்றால், கற்றுக்கொள்வர்களை போல கவனிக்க வேண்டும்.
And we should be able to say the Lord God has spoken and he has opened my ear and I was not disobedient.
கர்த்தருடைய செவியை திறந்தார், நான் எதிர்க்கவில்லை பின்வாங்கவில்லை.
I will not go back. I will not go back.
நான் போகவில்லை, பின்வாங்க மாட்டேன் என்று
சொல்றார். So that is the first step. Listening.
ஆகவே இதுதான் கவனிப்பது என்பதுதான் முதல் படி.
And then to do according to what he has said.
இரண்டாவது அவர் சொன்னதை போலவே செய்வது.
And that may involve you know, people striking me, verse 6, and pulling out my hair and humiliating me and spitting on me and so many things.
இப்படிப்பட்ட காரியங்கள் இதிலே சொல்லப்படுகிறது போல நீ அடிக்கலாம், முதுகுகளை அடிக்கலாம், தாடைகளை பிடுங்கலாம், தாடைகளை
வேண்டும்,
அவமானம், உமிழ்நீர்.
I have listened to God and as I seek to obey him,
அந்த கேட்ட காரியத்தின் கீழ்படிய முயற்சி,
I find this his way leads me along the way of the cross.
அவருடைய வழியானது சிலுவை என்னை நடத்துகிறது.
Where I'm struck and humiliated and spat upon and ill-treated and everything.
அந்த சிலுவை பாதையிலே நான் போகிறேன், அந்த சிலுவை பாதையிலே அடிக்கிறார்கள்,
நடுங்குகிறார்கள். All this is very humiliating. We know when somebody spits on your face in India, everybody knows that is the most disgraceful thing.
இந்தியாவில் நான் மறந்துட்டேன், யாராச்சும் மோத்தல சுப்பு சொல்லி விட்டால் அது எவ்வளவு ஒரு
But he says in verse 7, I am not disgraced because the Lord is helping me. When the Lord helps me, I am not disgraced. Let them spit on my face, it's okay. Let them treat me any way they like. That's all determined by my Father. It's part of the preparation for me to be a servant of the Spirit.
ஒரு ஆவியின்படி உள்ள ஊழியக்காரன் என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய வழிதான் இது.
And if I don't want to go this way,
இந்த வழியில போறதுக்கு எனக்கு
விருப்பம் இல்லை. And when I face these situations, there's such a tremendous temptation to turn back.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்திக்கும் பொழுது நான் பின்வாங்கி போவதற்கு எவ்வளவோ ஒரு சோதிக்கப்படும்.
It says in verse 5, I didn't turn back.
ஆனால் ஐந்தாவது பக்கம் நான் பின்வாங்கவில்லை.
Because the Lord helped me, verse 7.
ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார்.
He helped refers to the Holy Spirit as a helper.
இங்கே இந்த துணை என்றதன வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கூப்பாயிருக்கிறது.
That the Lord strengthens me by his Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் தேவன் என்னை பலப்படுத்துகிறார்.
Face these things.
இந்த காரியங்களை சந்திப்பதற்கு.
Therefore verse 7, I have set my face like a flint. This is the way I'm going.
ஆகவே தான் இந்த முகத்தை கற்பாறையை போல ஆக்கி விட்டேன். இந்த வழியிலே தான் போவேன் என்று.
I'm going to go this way no matter what it costs.
என்ன விலை கறியானாலும் செலுத்தி நான் இந்த வழியிலே போவதற்கு ஆயத்தமாக.
I am determined
நான்
to be a servant of the new covenant.
புது உடன்படிக்கையின் ஊழியராக இருக்கும்படி தீர்மானித்தேன்.
Determined to be a blessing to every weary person who comes to me.
என்னிடத்திலே வருகிற ஒவ்வொரு சோர்ந்துவே இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தீர்மானித்து விட்டேன்.
Whether it's one person or 200 people I speak.
ஒரு மனிதன் வந்தாலும் சரி, அல்லது நான் 200 பேருக்கு பேசுவேன்.
And I'm not just going to give him a steroid injection like this machine gun to somehow finish off whatever the problem is.
என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லி நான் இயந்திர துப்பாக்கியை வைத்து அடிக்கிறது போல நான் ஸ்டீராய்டு கொடுக்க மாட்டேன்.
Those are all for third-rate useless doctors.
இவைகள் எல்லாம் கீழ்த்தரமான பயனற்றதான மருத்துவர்களுக்கு தான் அது தகும்.
Many preachers are like that.
அநேக பிரசங்கர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
You know, through the years I've discovered one of the main ministries my wife has had as a doctor has been this.
இவ்வளவு ஆண்டுகளாக நான் கண்டுபிடித்த காரியம், அதாவது என்னுடைய மனைவி மருத்துவராய் பணியாற்றிய பொழுது கண்டுபிடித்த காரியம் இதுதான்.
That so many people consult her saying, sister, can I take this medicine prescribed by this doctor?
மண்ணிடத்திலே வந்து சகோதரி, நான் இந்த டாக்டர் இந்த மருந்து சொன்னாரு, இந்த மருந்து சாப்பிடலாமா கேக்குறாங்க.
So many times I've heard my wife say, no, please don't take it, that's too strong.
முறை மனைவி சொல்லுவது எப்படி கேட்டிருக்கேன்னா, மனைவி சொல்லியிருக்காள், அந்த மாத்திரை சாப்பிடாதீங்க.
There's no need for that. Don't give that to your child.
அந்த மாத்திரை தேவையில்லை, அந்த மாத்திரை தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க.
Something much milder, very much milder. 1% of that is enough.
அதுல 1% மருந்தே போதும், கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாள்.
You know, it's like this machine gun to kill one fly.
ஒரு ஈய சொல்றதுக்கு ஒரு மெஷின் ஏந்த துப்பாக்கியை பயன்படுத்துவது போல.
We must be listening to the Spirit to be sensitive to give exactly what a person needs.
ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சரியாய் பூர்த்தி செய்வதற்கு நாம் ஆவியானவரை கேட்க வேண்டும்.
God may have blessed us in spite of our using the machine gun, but that's another thing.
மிஷின் கன் ஏந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி தேவன் நம்மை பயன்படுத்தியிருக்கலாம், உபயோகித்திருக்கலாம், அது வேற காரியம்.
See, the fact that God blesses us in spite of our failures does not mean that we should not seek to press on to perfection.
நம்முடைய தோல்விகள் மத்தியிலேயும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதனாலே நாம் தொடர்ந்து பூரணத்தன்மைக்கு போக கூடாது என்பது அர்த்தம் அல்ல.
When we are young, we don't know much and still God blesses us in spite of our stupidity.
நாம் இளம் பொழுது அநேக காரியங்கள் தெரியவில்லை, புத்தியமாய் செய்தோம், ஆனாலும் தேவன் அதனிமித்தமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார்.
I heard a story once of a man in a village who was one of these village doctors.
ஒரு கிராமத்திலே ஒரு கதையை கேட்டிருக்கோம். ஒரு கிராமத்திலே ஒரு கிராம டாக்டர் மருத்துவர் இருந்தார்.
He was the only person who could treat anybody there.
அந்த எல்லாருக்கும் சிகிச்சை கொடுப்பாங்க.
Way back in the days there was no medical science or anything like that. I mean there was no medical schools in those areas.
மருத்துவ கல்லூரிகள் ஒண்ணுமே கிடையாது.
அதனால ஒரு நாள்
அவர் செத்துவிட்டார்.
And his son, who did not know anything, decided to continue the business.
அவங்க மகன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனும் இந்த தொழில அப்படியே நம்ம அப்படியே எடுத்து நடத்துவோம், அப்பா விட்ட தொழில் நம்ம நடத்துவோம் வைத்திய தொழில்.
And his son knew only one medicine, that is to give people a laxative to clear their stomach.
அந்த மகனுக்கு ஒரே ஒரு சிகிச்சை தான் தெரியும், அதாவது வயித்த சுத்தம் பண்றதுக்கு பேதி கொடுக்கற அந்த சிகிச்சை.
So anybody came, he'd say, you must have this.
யாரு வந்தாலும் இந்த பேதிக்கு சாப்பிடுன்னு சொல்லி இந்த மருந்தை
கொடுத்துருவாரு. And somehow, you know, the all the stuff goes out of your stomach and somehow they get better.
ஏதோ வயித்துல இருக்க கரிமுத்தே அசரிக்கு சொல்லலாம் வெளியே போயிருது, எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாயிருக்கு.
So this chap got a reputation.
அவ இவனுக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு.
So one day one man came to him. No, simple villagers.
அவங்க எல்லாமே ரொம்ப ஏழ்மையான கிராம மக்களா இருந்தாங்க.
They said, sir, my donkeys ran away yesterday. I don't know where they are.
என் கழுதி எல்லாம் இங்க போயிடுச்சு, இப்ப எங்கன்னு
எனக்கு தெரியல சொல்லி அந்த
பேசி
மாத்திரை
நாளைக்கு மூணு வேலை எனக்கு சரியா இருக்கும்.
நெக்ஸ்ட் டே ஹி கேம்,
அடுத்த நாள் வந்தாரு.
இட்ஸ் எ மிரக்கிள், ஐ ஃபவுண்ட் தி டாங்கி.
பெரிய அற்புதம், நான் கழுதியை கண்டுபிடிச்சிட்டேன்னாரா.
ஹி சேஸ் I took this medicine at night.
Na night in the
early morning 2 o'clock I had to rush to the bushes.
I had to run again out the cart and go over
there. And there I found my donkey.
Angana kalle kandupidichirundha.
You are a great doctor.
Angana ninga seranda maruthuvarna.
And his reputation spread in that village that he could solve any problem with one medicine.
அவரே பேரும் புகழும் அந்த கிராமத்திலே ரொம்ப பரவிட்டு, ஒரு மருந்தை கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாரு.
Yeah, God, the Bible says you know, even in our times of ignorance God overlooks and he blesses us. It's true.
அறியாமையிலே காரணிலே தேவன் அந்த எல்லா காணாதவர் போல இருந்து நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அது உண்மைதான்.
But we don't want to spend all our life giving one message to people.
அதனால நம்முடைய வாழ்க்கை முழுதுமா இந்த ஒரே சூரியை கொடுத்து விழுந்து காத்த ஓட்ட தேவையில்லை.
That's okay. God has blessed us in the past, but we must move on.
கடந்த காலத்திலே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லதானாலும் இப்பொழுது நாம் முன்னேறி செல்ல
வேண்டும். It takes pains to be a servant of the Holy Spirit.
ஒரு பரிசுத்த ஆவியானவரின்படி உள்ள ஊழியக்காரனா இருப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுத்த
வேண்டும். It takes pains to be a good doctor.
நல்ல மருத்துவரா இருப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுத்த வேண்டும்.
Even after 6 years of study and internship and all, they still have to spend so many years before they really begin to be able to diagnose the problem and give exactly the right amount of medicine so that it doesn't harm people.
6 வருஷம் மருத்துவர்களில் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சு அவசரங்களெல்லாம் முடிச்சு இருந்தாலும் கூட ஒரு சரியான வியாதிக்கு சரியான மருந்து சரியான அளவு கொடுப்பதற்கு இவ்வளோ வருஷங்கள் அவர் பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும்.
அண்ட் யூ கான்ட் டூ ஜஸ்ட் பிகாஸ் யூ சா சம்படி எல்ஸ் டூ இட்.
யாரோ ஒருத்தர் செஞ்சதுனால நீங்களும் அதே போல செய்ய முடியாது.
I remember once, I mean this has happened to me sometimes.
சில சமயங்களில் இது எனக்கு நடந்திருக்கிறது. நான்
ஒரு I see my wife has prescribed some medicine for somebody.
யாரோ ஒருத்தருக்கு என்னுடைய மனைவி மருந்து கிட்ட எழுதி கொடுத்தா.
And then some other situation that appears similar to me, somebody else comes.
அதே போல சூழ்நிலைதான் இருக்குன்றது போல எனக்கு தெரியுது. அவங்க வராங்க.
And I tell my wife, I suppose this will do, solve his problem too, or her problem too.
அப்போ நான் என் மனைவிக்கு சொல்றேன், அவங்க கொடுத்த அதே மருந்து உங்களுக்கு நீ கொடுத்தா.
No, to that person.
அந்த நபருக்கு அந்த மருந்து கொடுத்தா சரியா.
And she says no.
மனைவி இல்லைன்னு சொல்லுவா.
Because that will complicate some other thing that she has.
ஏன்னா இந்த மாதிரி இந்த நாளுக்கு கொடுத்தா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை வந்து தூக்கி விட்டுரும்.
I harm people. I never prescribe. Even anacin I do not prescribe
sometimes.
You see, there's so much in this. You can do one thing and harm something else.
You got to check
whether the person has a liver problem or a blood pressure or a diabetes or so many things before you prescribe medicine.
ஒரு மருந்து கொடுக்கணும்னா அவருக்கு ஏற்கனவே அவருக்கு லிவர்ல பிரச்சனை இருக்கா அல்லது அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கா அவருக்கு சுகர் இருக்கா நீங்க பார்க்க வேண்டியிருக்கு.
How much more when we are dealing with a man's eternal soul and spirit.
ஆகவே ஒரு மனிதனுடைய நித்தியத்துக்கேற்றதான ஒரு ஆத்மா ஆவியை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
I don't know how many of you take your service for God in the church more seriously than the study of medicine.
மருத்துவ கல்லூரியில் படிக்கிற படிப்பை காட்டிலும் உங்களுடைய சபையில இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்வதை எவ்வளவு பேர் அதிக சீரியஸா எடுத்துக்கிறீங்க தெரியும்.
Okay, this is a good word I gave this person, but has it discouraged him in some other way?
இந்த நபருக்கு இது நல்ல கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை கூட வேற ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இழைப்படுத்துவா?
There's some other problem it has created.
ஒரு வார்த்தையை சொல்ல போய் வேற ஒரு பிரச்சனை உண்டாகி.
லைக் இன் மெடிசன் தே சே சைட் எஃபெக்ட்ஸ்.
மருத்துவ துறையில் சொல்வாங்க பக்க
விளைவுகள். You know, if you look at these papers that come with the medicines, it says those who have this type of problem should not take this medicine without consulting a doctor.
சரி, மருந்து பாட்டில வாங்கும்போது அதுல ஒரு சீட்டு வச்சிருப்பாங்க, அதுல எழுதியிருப்பாங்க இந்தந்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மருந்தை சாப்பிட வேண்டாம், அவர் உடனே மருத்துவரை அணுகவும் என்று சொல்லியிருப்பாங்க.
I thought about that in relation to my ministry.
இதே காரியத்தினுடைய ஊழியத்தை பொருத்தி பார்த்திருக்கிறேன்.
I say, Lord, am I like these capitation fee doctors just prescribing and not considering, is this having some other side effect there that is harming them?
யார் வந்தாலும் வியாதி இருந்தாலும் ஏதாவது ஒரு மருந்து எழுதி எழுதி கொடுத்துட்டே இருக்கிறது, அவங்களுக்கு இந்த பக்க வழி உண்டாக்குமா உண்டாக்காதா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பார்க்காம
கொடுத்து. See, this is not study like medical science.
இது மருத்துவ துறையை படிப்பது போல அல்ல.
This there is only one way, we got to be in touch with God.
இதுக்கு ஒரே ஒரு வழி தான், தேவனோடு கூட தொடர்புந்தாதான் நாம படிக்க முடியும்.
There's no way to study this.
இது நாம் படிப்பது,
this is not a science that we can study.
இது படிப்பதற்கு ஒரு விஞ்ஞானம் அல்ல.
To be a servant of the new covenant means a total dedication to God.
புது உடன்படிக்கை ஊழியராக இருப்பது என்பது தேவனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை.
We're dealing with eternal souls.
நித்தியத்திற்குரிய ஆத்மாக்களை நான் இடைபடுகிறேன்.
And we have not only one passion that not one soul in our church must be lost. That's not all. More than that.
நம்முடைய சபையில ஒரு ஆத்மாவாவது கெட்டு போயிடக்கூடாது என்பதனுடைய விருப்பம் மட்டுமல்ல, அதை காட்டிலும் அதிகமான விருப்பம் நமக்கு வேண்டும்.
Paul says in Colossians chapter 1.
கொலோசியர் 2 அதிகாரத்தில் போல் சொல்கிறார்.
Colossians chapter 1.
கொலோசியர் 2 அதிகாரம்.
Verse 28. We proclaim Christ, admonishing every man and teaching every man with all wisdom, that we may present every man complete in Christ.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம்.
Every person perfect in Christ.
ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவுக்குள் சேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு.
That means not only every soul saved in our church, but every soul being urged to go on to perfection.
இல்ல ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் போகிறத நோக்கி போவதற்கு உற்சாகப்படுத்தப்பட வேண்டும்.
That requires a lot of commitment and living before God's face.
இதற்கு மிகுந்த அர்ப்பணமும் தேவனுடைய முகத்து முன்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் தேவைப்படுகிறது.
Now I want to say one last thing before I finish now.
நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரு கடைசி காரியத்தை சொல்கிறேன்.
A tremendous fear lest I hurt anyone with the side effects of the medicine or message I have prescribed.
நான் கொடுத்ததான மருந்து அல்லது நான் சொல்லப்பட்டதான செய்தியினாலே பக்க விளைவு உண்டாகி அது மூலமா யாராவது புண்பட்டு விடுவார்களோ பாதிக்கப்பட்டு விடுவார்களோ.
A lot of people are preaching victory over sin in a wrong way.
நிறைய பேர் பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை தவறான வழியிலே பிரசங்கம் பண்றாங்க.
Bringing people into condemnation.
ஜனங்களை ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள்.
Then they go to some dead denomination and they get liberated.
அவங்க ஒரு செத்த சாமத்துல போறாங்க, அங்க போய் அவங்க விடுதலை பெற்று விடுகிறார்கள்.
They should be liberated in our church, not there.
நம்முடைய சபையில தான் விடுதலை ஆக்கப்படணும், அந்த சபையில போய் அல்ல.
But here they come and they get condemnation by what they hear.
ஆனா இங்க வந்து கேட்கக்கூடிய காரியத்தை வச்சு மனம் நொந்து போய்
குற்றவுணர்வுகளா வந்து விடுறாங்க. No sense of acceptance before God. They feel so rotten. The only thing they know is they are rotten sinners.
அவர்கள் தேவனாலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன் என்ற உணர்வை பெறுவதே கிடையாது. அவங்களுக்குள்ள மனம் என்னமெல்லாம் இவ்வளவு மோசமான பாவியா இருக்கிறேனே என்று.
We can preach in such a way that everybody in the church feels I'll never be good enough no matter what I do.
நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் எதிர்காலம் நல்லவனாகவே ஆகவே முடியாது மாறவே முடியாது
என்று
பெற்றுக்கொள்ள வரை நாம் பிரசங்கிக்கிறோம்.
We are preaching the highest standards of holiness.
பரிசுத்தத்தினுடைய உயர்ந்த தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோம்.
Side effects.
இவைகளெல்லாம் பக்க விளைவு உண்டாகி கொண்டே இருக்கிறது.
We need to listen to God more.
நாம் அதிகமாக தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
I want to say my brothers.
என் சகோதர சகோதரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Have you heard sometimes you read in the paper of some quack doctor who never even went to a capitation we call it just put a board outside doctor so and so.
போலி டாக்டர்களை குறித்து நாம் செய்தித்தாள வாசிக்கிறோம். கல்லூரிக்கு போய் படிச்சதே கிடையாது ஆனால் போட்டு போர்டு தொங்க விடப்பட்டது.
I've heard some people who even went to the operation theater without having studied anything.
ஒண்ணுமே படிக்காம அறுவை சிகிச்சை அரங்கத்துக்கு கூட உள்ள போய்
and then some people get killed and then they investigate the whole thing and then expose this fellow.
அப்படி அறுவை சிகிச்சை செய்யும் போது யாரோ செத்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் கண்டுபிடிச்சா இவர் பார்த்தா போலி டாக்டர் படிக்கவே
இல்லை. Are you an elder like that?
நீங்க அப்படிப்பட்ட ஒரு மூப்பரா இருக்கீங்களா?
Not in touch with God.
தேவனோடு கூட தொடர்பு இல்லாத ஒருவரா?
And seeking to stand there as an elder brother.
அதே சமயத்திலே ஒரு மூப்பனாய் அங்கே முன்னாடி நிற்க கற்றுக்கொண்டவர்களாய்
and telling people what to do.
ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்க சொல்லுகிறீர்கள்.
God have mercy on us.
தேவன் நம்மை இரக்கமாக இருப்பார்.
We should have a fear.
நமக்கு ஒரு பயம்.
Lord,
ஆண்டவரே,
if I can't do any good, at least let me not harm people.
நன்மை செய்ய முடியாட்டி நான் ஜன உபத்திரவமா செய்யாம ஆண்டவரே.
And let me be such a good doctor that I will do exact good with no side effects.
இந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது அந்த நன்மை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவரை கூட நான் இருக்க மாட்டேன்.
Give me wisdom. We need wisdom more than knowledge.
நமக்கு அறிவை காட்டிலும் ஞானமே அவசியமாயிருக்கு.
I believe that's one of the greatest needs my brothers in our churches.
நம்முடைய சபையிலே இது மிகப்பெரிய தேவையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
So many innocent simple patients come to our church trusting us.
நம்மை நம்பி ஒன்று மரியாத ஏழை அப்பாவி மக்கள் நம்முடைய மத்தியில் வருகிறார்கள். அவர்கள் வியாதிக்குரிய போல தான் வருகிறார்.
You know, sitting in a hospital, they come to our church.
ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து நம்ம சபைக்கு வருகிறார்.
They trust us.
நம்மை நம்பி வருகிறார்.
Elder brother.
நல்ல மூத்த சகோதரர்.
Doctor is here.
இங்கே டாக்டர் இருக்கிறார்.
And they take whatever we prescribe.
நாம் என்ன சொல்லுகிறோமோ எழுதி கொடுக்கிறோமோ அதை.
It brings a tremendous fear into my heart.
இந்த காரியங்களுடைய உள்ளத்தில் அவ்வளோ ஒரு பயத்தை கொண்டு வருது.
I told you, after I saw my wife prescribed 2-3 people, I realized I can't do this. Because I think I understood just because she gave that one somewhere. And I realized it's not so simple. You've got to think about so many other factors. And I say, Lord, how much more when I'm dealing with a man's eternal soul?
அடோரே நிச்சயமான ஆத்மாவோடு கூட நான் சிகிச்சை கொடுக்கும்போது எவ்வளவு கருத்துடனா இருக்கு.
There's only one solution.
ஒரே ஒரு
தீர்வு. Not 6 years of study.
6 வருஷம் படிப்பல்ல.
It's constant touch with God.
தேவனோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு.
To be a servant of the Spirit.
ஆவியின்படி உள்ள ஊழியக்காரனாக இருப்பது.
If we can give this first priority in our life.
இதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முதல் முக்கியத்துவம் கொடுக்குமானால்
I believe we can build the church of Jesus Christ.
நாம் இயேசுவின் சபையை கட்ட முடியும் என்று நம்புகிறேன்.
That's great.
நாம் ஜெபிப்போம்.
As our heads are bowed in prayer. I pray that a seriousness will come into our life concerning things we have heard.
நாம் கேட்ட காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரியஸ்னஸ் ஒரு அதிக கருத்தான ஒரு காரியம் வரும் என்று நான் நம்புகிறேன்.
Lord, I thought it was an easy matter to be an elder.
ஆண்டவரே மூப்பனா இருப்பது ரொம்ப எளிதான காரியம் என்று நினைச்சேன். ஆண்டவரே
I thought it was an honor, a privilege.
அது ஒரு கனம் ஒரு பாக்கியம் என்று எண்ணினேன். ஆண்டவரே
I now realize that the blood of people can be on my hands.
இப்பொழுது ஜனமுடைய இரத்தப்பழி தலைமையிலே சுமரவிட்டு நான் அறிகிறேன்.
Lord,
ஆண்டவரே,
please have mercy on me.
என் மீது இரக்கமாய்
Heavenly Father,
பரலோக பிதாவே,
bow before you.
முகமாக பணிகிறோம்.
Be glorified in our midst.
உம்மத்திலே மகிமைப்படுவீராக.
Thank you for bringing us together.
உங்களை ஒன்றாய் கூட்டினபடினால் உமக்கு நன்றி.
We want to live for you and serve you.
அன்று உமக்காகவே வாழவும் உமக்காகவே பணிசெய்யவும்.
Give us grace.
கிருபை தாரும்.
Humility, brokenness.
தாழ்மையும் நொறுங்குதலையும் தாரும்.
Jesus' name.
Yesu namathil.
Amen.
Amen.